ஜெபம் பண்ணி நாம் வேதபாதத்துக்கு செய்தியை கேட்போம், ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே இப்படியாக கூடி வந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். நீர் ஆராதிக்க வேண்டிய தேவன், எங்களை படைத்த தேவன், உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு வேதத்திலே தெளிவாக சொல்லி தந்திருக்கிறீர். நீர் சொல்லிய விதமாக உமக்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதைகளையும் கொடுத்து தேவ பக்தியோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். இந்த நேரத்திலே நாம் உம்மை ஆராதிக்கிற பொழுது அதன் ஒரு பகுதியாக நீர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது நீர் உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பேசுகிற தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, பேசுகிறவன் மனிதனாக இருந்த பொழுதும் பேசுகிறவனுக்கு தைரியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அவருடைய நாவிலிருந்து பேசும். கேட்கிறவர்கள் மனிதன் மூலமாக வார்த்தையை கேட்ட பொழுதும் அது மனுஷ ஞானமாக இருந்து விடாமல் உம்முடைய வார்த்தைகளாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். நீர் பேச வேண்டும், நாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கூடியிருக்கிறோம். அப்படியாக வசனம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டு எங்களுடைய இருதயங்களிலே பெரிய காரியங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியங்கள் எங்கள் மத்தியிலே நடப்பதற்கு நீர் உதவி செய்யும். வல்லமையாக உம்முடைய சித்தப்படி நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்திற்கு இன்னும் மகிமையை தேடிக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன். இன்னைக்கு கொலோசையர் நிருபத்தில் இந்த கால நேரத்திலும் மாலையிலும் நான் பேச இருக்கிறேன். இந்த கொலோசையர் நிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையும் நீங்க வாசிக்க கேட்டீங்க. இந்த வசனம் ஒரு அருமையான வேத பகுதியாக இருக்கிறது. இதை பற்றி சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை குறித்து, அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய தேவனாக உயர்ந்தவராக இருக்கிறார், சகலத்திலும் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, சகலத்தையும் ஆளுகிறவராக அவரால் எல்லாம் படைக்கப்பட்டு எல்லாமே கூட அவருக்காக அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டு அவர் அனைத்தையும் ஆளுகிற ஒரு பெரிய தேவனாக, அவருக்கு மேல் யாருமே இல்லாதபடிக்கு அவரே பெருந்தேவனாக இருக்கிறார் என்பதை அருமையாக விளக்குகிற ஒரு வேத பகுதி. இதே போல அந்த சத்தியத்தை சொல்லுகிற இன்னும் ரெண்டு பகுதிகளும் இதே கொலோசிய நிருபத்திலே இருக்கின்றன. 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்க்கலாம். இந்த கொலோசிய நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே ரெண்டு பகுதிகள் இங்க காணப்படுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 20-23 வரையும் வாசித்தாலும் இதே விதமான போதனையை நாம் அங்கே பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் உள்ள அந்த வசனங்களிலும் இயேசுவை பற்றி இப்படி அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாமே இயேசு எந்த அளவுக்கு பெரியவர், அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்து சகலத்தையும் ஆளுகிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் the preeminence of Jesus Christ னு சொல்லுவாங்க. அவருடைய preeminence, அவர் எந்த அளவுக்கு எல்லாவற்றையும் உடைய உயர்ந்தவராக இருக்கிறார். இன்னொரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அதுக்கு supremacy என்று சொல்லுகிறது. எல்லா அதிகாரத்தை விடையும் பேரதிகாரம் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் இந்த முதலாவது அதிகாரத்தில் இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் இத்தனை பெரிய தேவனாக இருக்கிறார் என்று பவுல் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்க வேண்டியது அவசியம். வேதத்தில் எப்பவுமே நம்ம வாசிக்கிற பொழுது அது எதற்காக சொல்லப்படுகிறது, ஏன் இந்த போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சிந்தித்து பார்ப்பது ரொம்பவுமே அவசியம். அப்படி அந்த கேள்வியை கேட்கிற பொழுது அதற்கு பதில் என்னவென்று சொன்னால், இந்த கொலோசியர்கள் அந்த காலத்திலே அந்த சபை கொலோசியாவிலே அமைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு பெரிய போலி போதனையை தங்களுடைய வாழ்நாளிலே எதிர்நோக்க வேண்டியிருந்தது. அந்த போலி போதனைக்கு பெயர் கொலோசியர் போலி போதனைன்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார். கொலோசியன் ஹெரசி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், கொலோசிய போலி போதனை. இப்போ முத முறையாக கொலோசே என்ற பட்டணத்தை பற்றி கேட்குறவங்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். ஆசியா மைனர் என்று சொல்லுகிற இப்போ இன்றைக்கு ஐரோப்பா மாறி இருக்கின்ற அந்த பகுதியிலே கொலோசே என்ற பட்டணம் இருந்தது. ஒரு காலத்தில் ஒரு பெரிய பட்டணமாக சிறப்பு வாங்கிந்த பட்டணமாக இருந்த பொழுதும் பிற்காலத்தில் அந்த அளவுக்கு இல்லாமல் சிறப்பை அது இழந்து ஒரு நகரமாக இருந்தது. இந்த பட்டணத்திலிருந்து எபேசியா பட்டணம் ரொம்ப தூரத்தில் இருக்கல. இந்த பட்டணத்தில் இந்த சபை இருந்த பொழுது எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுப்பிய சபை இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் அந்த பட்டணத்திலே பல வருடங்கள் இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அந்த சபையை நிறுவியிருந்தார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கொலோசேயருக்கு போனதே இல்லை. ஆனால் கொலோசேயில் இந்த சபையை நிர்மாணித்தது நிறுவியது எப்பாஃப்ரஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற அந்த மனிதன். ஆனால் அவன் வந்து பவுல் இடத்துல வேதம் கற்றுக்கொண்டவனாக இருந்தான். எபேசியாவிலே இறையியல் கல்லூரி ஒன்றை பவுல் நடத்தி பலருக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ எபாஃப்ரஸ் அங்கே போய் அவரிடத்துல வேதத்தை கற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக இங்கு வந்து கொலோசே பட்டணத்தில் இந்த சபையை நிறுவி அந்த சபை நல்ல விதமாக போய்கொண்டிருந்தது. இங்கே அருமையான மக்கள் தேவ மனிதர்கள் இருந்து வேதத்தை வாசித்து கர்த்தரை அறிந்து கொண்டதனாலே அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி சுவிசேஷ பணியை சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அங்கு இருந்த சிலர் இந்த போலி போதனை ஒன்றை கொண்டு வந்து அதை சபையிலே புகுத்த பார்த்தார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது உலகத்தில் பாவம் இருக்கிற வரையும், சாத்தானுடைய செயல்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் போலி போதனைகள் கிறிஸ்தவர்களை தாக்காமல் இருக்காது. அதனால தான் கிறிஸ்தவர் வந்து வேதம் படிக்கிறது ரொம்ப அவசியம். மற்றவங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, நாம் வேதத்தை படிக்கணும். பேரியாவில் போய் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் செய்த பொழுது அங்கிருந்த பேரியர்கள் என்ன செய்தார்கள், பவுல் சொல்லுவது வேதத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தீர்மானித்தார்கள்னு பார்க்குறோம். வேதம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதம் வந்து போதகர்களுக்கு தெரிகிறதுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை, நம்முடைய மொழியில் வேதம் இருக்குது. போதகர்களுக்கு அவர் ஆண்டவர் வந்து சில திறமைகளை கொடுத்திருப்பதனால அவர் வேதத்தை இன்னும் அதிகமாக படித்து விளக்கம் சொல்றது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு. ஆனால் நமக்கு வேதம் தெரியும், வேதம் தெரிந்திருக்கிறது நமக்கு அவசியம் கிறிஸ்தவ வாக்கையை நல்லா நடத்தி கொண்டு போவதற்காக. தேவனுடைய அறிவில் நம்ம வளருவதற்கு வேதம் அவசியம். அப்படி வேதம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது அது தெரிஞ்சிருக்கிற பொழுது தான் தவறான போதனைகள்னு வருகிற பொழுது இது தவறுன்னு சொல்லி அதுக்கு எங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காம எங்களை நம்ம காத்து கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டுமில்லை இந்தியாவிலே போலி போதனைகள் அதிகமாக இருக்குது. கிறிஸ்தவ சபைகள்னு பெயர் வைத்து கொண்டிருக்கிற சபைகளிலையும் கூட சத்தியம் பிரசங்கிக்கப்படுவதில்லை. அதுக்கு அந்த அளவுக்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படாமல் தெளிவாக பிரசங்கிக்கப்படாமல் அது தொடர்ந்து போவதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவ சபைகள் என்ற பெயரில் இருந்த பொழுதும் அங்கே சத்தியம் இல்லாதவைகள் சொல்லப்படுவதற்கும் சத்தியம் இல்லாத காரியங்கள் நடக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம மக்களுக்கு வேத அறவி கம்மியாக இருக்கிறதுனால தான். சத்தியம் எது சத்தியம் இல்லாதது எதுன்னு கண்டுபிடிக்க கூட முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருப்பதனால தான் அசத்தியம் கூடமாக இருக்குது. அப்படிங்களா, எங்கள் சபையிலெல்லாம் யாரும் தவறையும் அசத்தியம் சொல்லிட முடியாது. ஏன்னா போதகர்கள் நல்லவர்களாக சத்தியம் தெரிந்தவர்களாக இருந்து போதிப்பது மட்டுமல்ல, சபை மக்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களும் அதில் வாசித்து அறிந்து கொண்டு தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே நாம வேதத்தை கற்றுக்கொண்டு நம்ம யாரும் ஏமாற்றி விடாதபடி சத்தியத்தின் வழியில போவதற்கு நம்ம கவனமா பார்த்துக்கணும். இப்ப இந்த போலி போதனை கொலோசியாவுக்கு வந்த பொழுது அந்த கொலோசியர்கள் அதுக்கு இடம் கொடுத்து விடவில்லை, இடம் கொடுத்து விடவில்லை. ஆனா சாத்தான் இந்த போலி மனிதர்களை வைத்து அந்த போலி போதனைகளை திணிக்கிறதுக்கு அது எல்லா பிரயத்தனங்களையும் எடுக்கும். அதுக்கு எதிராக இவர்கள் போராட வேண்டியிருந்தது. இப்படி இந்த போலி போதனைகள் இந்த சபையை தாக்க ஆரம்பித்திருக்கிறது என்பது பவுலுடைய காதுக்கு அந்த செய்தி வந்தது. நிச்சயமாக பாப்ரஸ் வந்து அந்த கொலோசேயர்ல போதகராக இருந்தவன் பவுலுக்கு சொல்லி இருக்கிறான். பவுல் யார் அந்த காலத்தில்? அவர் பெரிய அப்போஸ்தலர். அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. ஏனைய சபைகளை வழி நடத்தவும் அந்த சபைகளுக்கு போதித்து காரியங்களை செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, முதல் நூற்றாண்டோட அவர்கள் முடிந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு சபைக்கு போதகர்கள் மட்டும்தான். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு இருந்த அதிகாரம் போதகர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. போதகர்களுக்கு மக்களை வழிநடத்தி போதிக்கிற அதிகாரம், ஆனா அப்போஸ்தலர்களுக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. ஆகவே இந்த சபையை பாதுகாக்க வேண்டியது அப்போஸ்தலரான பவுலுக்கு அந்த பொறுப்பு இருந்தது. அது மட்டுமல்ல, எப்பாஃப்ரஸ் அங்க போதகராக இருந்து போதிக்கிறானே, அவனுக்கும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவளை ஊக்கப்படுத்தணும். சபை மக்களுக்கு சொல்லணும், எப்பாஃப்ரஸ் அருமையான ஒரு போதகன், அவன் சொல்லுவது சத்தியம், அதை நீங்க கேட்டு நடக்கணும், போலி போதனைக்கு இடம் கொடுக்க கூடாது என்று அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு பவுலுடைய கையில் இருந்தது. ஆனா பவுலுடைய நிலைமை வேற இருந்தது. ஏன்? பவுல் அன்னைக்கு சிறையில் இருந்தார். இது சிறையில் இருந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். ஏன் பவுல் சிறையில் இருந்தார்? அவர் சிறையில் இருந்தது காரணம் சுவிசேஷம் சொன்னதுதான். அவர் சுவிசேஷம் சொன்னதுனால நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிடிக்காம அவரை ஒரு தடவை இல்ல பல தடவை சிறையில் போட்டாங்க. ஆனா சிறையில் போட்டு ஒருதனை கையை கட்டி போட்டாலும் காலை கட்டி போட்டாலும் சுவிசேஷம் பரவத்தான் செய்யும். எப்பவுமே சுவிசேஷத்துக்கு எதிர்ப்புகள் வருகிற பொழுதுதான் அது மேலும் அதிகமாக பரவும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியையும் யாரும் நிறுத்த முடியாது. ஏன்? அவர் தேவனாக இருந்ததுனாலே. சிறையில் இருந்த பொழுதும் பவுல் எழுதிய நிருபம் கொலோசேயுக்கு போய் சேர்ந்தது. அந்த நிருபத்திலே அவர் கொடுத்த விளக்கங்கள் போதனைகளை கேட்டு மக்கள் ஆனந்தப்பட்டார்கள். இந்த போலி போதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்ப நம்ம இந்த நேரத்தில் இந்த போலி போதனை என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். என்னன்னு தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இதனுடைய ஆபத்து என்னன்னு நமக்கு தெரியணும். உண்மையிலேயே பார்க்க போனா இந்த போலி போதனையை பற்றிய கொலோசையாவில் இருந்த அந்த போலி போதனையை பற்றிய முழுமையான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கல. பவுலும் கூட தன்னுடைய நிருபத்தில் இது இப்படித்தான் சொல்லி 1, 2, 3 ஒரு 10 பட்டியலை போட்டு அவர் விளக்கவே இல்லை. சரிங்களா? அது காரணத்தை நான் பிறகு சொல்லுகிறேன். ஆனால் இருந்த பொழுதும் இந்த போலி போதனையினுடைய என்ன தவறுகள், முக்கியமான தவறுகள் என்ன என்பதை பவுலுடைய போதனைகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. 3 முக்கியமான தவறுகள் இந்த போலி போதனையில் இருந்தது. அதனால தான் பவுல் அதை எதிர்த்தார். கடுமையாக கூட அதை சாடி மக்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னார். அந்த 3 காரியங்களை இந்த கால நேரத்தில் நம்ம பார்த்து இதன் மூலமாக நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கூட பார்க்கலாம். முதலாவது, கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடாக ரட்சிப்பு வருகிறது என்ற சத்தியத்தை இந்த போலி போதனை முழுமையாக எதிர்த்தது. கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடாக ரட்சிப்பு கிடைக்கிறது. இதை பாடமாக்கி வச்சுக்கிறது கூட கிறிஸ்தவங்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. பாடமாக்கி வச்சிருக்கணும். ஏன்னா இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய சுவிசேஷத்துக்கே அடிப்படை மாதிரி. இயேசுவை கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிற சுவிசேஷத்தின் அடிப்படையான சத்தியம், கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடாக ரட்சிப்பு கிடைக்கிறது. வேற வழியில கிடைக்கவே கிடைக்காங்க. கிருபை, தேவனுடைய கிருபையின் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கின்ற விசுவாசமாகிய ஈவின் ஊடாக நமக்கு நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைக்கிறது. கிருபை, விசுவாசம், இது ரெண்டு அவசியம். இதன் மூலமாகத்தான் ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆனால் இந்த போலி போதனை அதை எதிர்த்தது. எபேசியர் 2 8-10 வரையும் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்ப நான் சொன்னதை வேதம் தெளிவா பவுல் எபேசியாவுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கு. 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப நான் சொன்னது வேற எங்கே இருந்து வரலையே, வேதத்தில இருந்து வருது. கிருபையின் பாத்தீங்கன்னா, கிருபையினாலே, கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தினூடாக ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிருபை விசுவாசம் மட்டும்தான் ரட்சிப்புக்கு, வேற எதுவுமே இல்லைன்னு அங்க பவுல் சொல்லுகிறான். நாம கூட தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்ம உயிர் கொடுத்து படைச்சதும் அவர் தான். பாவத்தில் விழுந்த பிறகு நமக்கு மறுபிறப்பை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகள் ஆக்கியதும் அந்த தேவன் தான். நமக்கு இதுல என்ன பங்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சுவாசிக்கிறது நாம செய்கிறது தான். ஆனா நம்முடைய பாலடைந்த அந்த பாவத்தில் இருக்கிற கண்களை பரிசுத்தாவியானவர் திறக்கிற பொழுது அந்த தேவன் நமக்கு கொடுத்த சுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த போதனைய இந்த கொலோசையர் போலி போதனையாளர்கள் நிராகரித்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்க, பரவாயில்ல, நம்மளும் ஏத்துக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக முழுமையான ரட்சிப்பு கிடைக்காது. உங்களுக்கு முழுமையான ரட்சிப்பு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து முழுமையானவர் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவும் இருக்கணும். அது மட்டும் பத்தாது. நாங்க சொல்றதையும் கேட்டா மட்டும்தான், அதன்படி நடந்தா மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? பார்த்த வசனங்களை என்ன பார்த்தோம்? கிருபையினால் விசுவாசத்தின் ஊடாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அது கிறிஸ்துவிடத்தில் இருந்து வருகிறது. கிறிஸ்துவை நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும். கிறிஸ்து முழுமையானவர், அவர் முழுமையான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார் என்பதை இவர்கள் சிதைக்க பார்த்தார்கள். விசுவாசிகளுடைய இருதயத்தில் சந்தேகத்தை கிளப்ப பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து முழுமையானவராக இல்லாமல் முழுமையான அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாதவராக இருந்தா நாம இன்னும் பாவத்தில் தான் இருந்திருப்போம், பாவத்தில் தான் இறப்போம், பரலோகத்துக்கு நம்மால போக முடியாது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழுமையாக ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது என்பதை இவர்கள் நிராகரித்து வேறு போதனைகளை சுவிசேஷத்தோடு சேர்க்க பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் எல்லாம் அதிகமாக இருக்கிறது ரோமன் கத்தோலிக்க மதம். இங்கேயே கூட பக்கத்தில் ஒன்று இருக்கு இல்லையா, அவருடைய ஆலயம் ஒன்று இருக்கு. இந்த மதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து பேரை சொல்லிக்கிட்டாலும், இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளோ காரியங்களை சொன்னாலும், இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை முழுமையாக கொடுக்கிறவர்னு அது போதிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் வந்து சாதாரண ஒரு பெண். அந்த பெண்ணை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அவளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு பிறப்பதற்காக. அப்படி இயேசு அந்த பெண்ணினுடைய மேரியினுடைய வயிற்றில் பிறந்திருந்த பொழுதும் கூட அந்த மேரி எந்த விதத்திலும் புனிதமாக ஆகவே இல்லை. அவ வெறும் பெண் தான். பெண்ணாகவே இருந்து இந்த உலகத்தில் பெண்ணாகவே மடிந்து போனார். உண்மையில் அவங்களுக்கு ஒன்று தெரியணும், அவங்களுக்கு கூட ரட்சிப்பு தேவையாக இருந்தது. இயேசு இடத்திலிருந்து ரட்சிப்பு தேவையாக இருந்தது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க மதம் அந்த மேரியை புனிதமானவளாக மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக கொண்டு வருகிறதுனால இயேசு கிறிஸ்து ஒரு படி இறக்கிறலையா? இயேசு கிறிஸ்து மட்டுமே தெய்வீகமானவர், இயேசு கிறிஸ்து மட்டுமே ஜீவனுள்ள தேவன். இந்த உலகத்துக்கு வந்த மனிதர்கள் வேறு எவருமே இயேசுவை போல இருந்ததில்லை. இயேசுவோட யாரையும் ஒப்பிடக்கூடாது. இயேசுனுடைய தாயும் தகப்பனும் மனிதர்களாக இருந்தார்கள். இயேசுனுடைய சகோதரர்கள் பெண்ணுக்கு பிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாருமே தெய்வீகம் இல்லை. அப்படி மேரியை உயர்த்துவதன் மூலமாக இயேசுனுடைய மகிமையை நம்ம குறைக்கிறோம். கத்தோலிக்க மதம் ஏன் தப்புன்னு பாருங்க. அது இயேசுனுடைய மகிமையை குறைப்பது மட்டுமல்ல, இயேசு முழுமையான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கலன்னு சொல்லுது. ஏன் இறந்த பிறகு, கத்தோலிக்கம் ஒருத்தன் இறந்த பிறகு அவன் நேராக பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போவதில்லை. என்ன செய்கிறான், பாதியில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான் ஒரு இடத்துல. அப்படி இருக்கிற பொழுது அவனுடைய பாவத்திலிருந்தெல்லாம் அவன் முழுமையாக விடுதலை அடைவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற அவனுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் கத்தோலிக்க மத குருக்கள்கிட்ட போயிட்டு அவனுக்கு காணிக்கையெல்லாம் கொட்டி கொடுத்து மற்றும் தன் ரொம்ப துன்பங்களை எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பொழுது அந்த குரு வந்து சரி போயிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுக்குற பொழுது அப்படி சேர்க்கப்பட்ட ஆசீர்வாதங்களால் தான் அந்த நடுவில் இருக்கிறவங்க பலோகம் போக முடியும்னு ஒரு போதனை இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, கத்தோலிக்க மதம் சொல்லுது நாங்க தான் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறோம், இயேசு அல்ல. நாங்க தான், எங்களுடைய குருக்கள் போப்பு இவங்க எல்லாம் தான் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறோம், இயேசு அல்ல. இயேசு அந்த ரட்சிப்பை முழுமையா உங்களுக்கு கொடுக்காம எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்க வேணும் உங்களுடைய ரட்சிப்புக்கு. போலி போதனையா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது, எந்த சபையோ எந்த ஒரு போதகனோ அவன் எத்தனை பெரிய சபையாக இருந்தாலும் எத்தனை ஆசீர்வாதங்களை உலகத்தில் அடைந்த சபையாக இருந்தாலும் ஒரு போதகனோ போதகர்களோ எத்தனை பெரிதாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஒரு மனுஷனால யாருக்கு ரட்சிப்ப கொடுக்க முடியாது. அதை சொல்லி கொடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய கடமை பொறுப்பு. பாஸ்டர் போலுக்கும் அதான் பொறுப்பு. நாங்க யாருக்குமே ரட்சிப்பை கொடுக்க முடியாது. மனுஷன் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. மனுஷன் மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுவால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ரோமன் கத்தோலிக்க மதம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? அந்த மதத்தில் மனுஷன் மதிப்பு வைக்கணும்னு என்னென்னமோ அந்த மதம் செய்து. நான் இப்போ சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக பிரான்ஸுக்கு போயிருந்தேன். பாரிஸ் நகரத்தில், அதனுடைய தலைநகரத்தில் பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க கத்தோலிக்க மதம். ஏன்னா அந்த நாடு கத்தோலிக்க மதத்தை ரொம்ப உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய கோயிலுக்கு பேர் பரிசுத்த இருதயம். அந்த கோயிலுக்கு பேர் சேக்ரட் ஹார்ட் கோயில். 500 படிகள் ஏறி போகணும், அந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கு. சரி, இதுதான் போய் பார்ப்போமேன்னா எல்லாம் போகிறாங்க, ஆயிரக்கணக்கில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அங்கே போய் மெழுகுவத்தியை பற்ற வச்சு சுற்றி 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 வச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு இந்து கோயிலில் ஜெபம் பண்ணுற மாதிரி, ஏன், ரட்சிப்புக்காக பாவ விடுதலைக்காக மனுஷனுடைய கிரியைகள் அது உள்ளுக்கு போனாலே இருட்டாக ஒரு வெளிச்சம் இல்லை, எல்லாம் பார்த்தாலே ஏதோ இருட்டான குகைக்கு போகிற மாதிரி பிசாசு இருக்கிற இடத்துக்கு போகிற பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. இந்து கோயிலையும் சரி கத்தோலிக்கத்துலையும் சரி மனுஷனுக்கு விடுதலை கிடைக்காது. கிடைக்கிறதுக்காக அவன் அலையிறான், கந்தறியாமல் போய்கிட்டு இருக்கிறானே தவிர அவனால் கண்டுகொள்ள முடியல பார்த்தீங்களா. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிற, நீ உன்னை பாவி என்று உணர்ந்து நீ கண்களை மூடி ஜெபம் பண்ணினால் எங்கே நீ இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் வருகிறேன். எனக்கும் இடையில் வேற ஒருத்தருமே தேவையில்லை. நீங்களே உங்கள் சொந்த மொழியில் உங்கள் பாரங்களை சொல்லி அழுதாலே போதும், நான் வந்துடுவேன்னு சொல்லுகிறார். உங்கள் பாவங்களுக்கு ஒரு முடிவு கட்டி உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன் என்ற தேவன் சொல்லியிருக்கிறாரு. கிருபையின் மூலமாக, என்னுடைய கிருபையின் மூலமாக, நான் கொடுக்கிற விசுவாசமாகிய ஈவின் மூலமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கலான்னு தேவன் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பல மதங்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதே இல்லை. இயேசுவை முழுமையானவராக பார்ப்பதில்லை. இயேசு இருந்தால் மட்டும் போதாது, வேற எதுவும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. இந்து மதம் கூட இயேசுவை ஏற்றுக்குது, ஏற்றுக்காம இல்லை. ஆனால் இயேசு மட்டும் அது சொல்லாது. இயேசுவையும் ஒன்றா ஏற்றுக்கும், ஆனால் இயேசு மட்டும்னு சொல்லாது. சுவிசேஷம் சொல்லுகிறது தேவன் மட்டுமே. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. பார்த்தீங்களா? அது யார்? இயேசு கிறிஸ்துன்னு அடுத்த வசனம் சொல்லுது. வேற யாரும் மத்தியஸ்தரா வர முடியாது. அதே ரெண்டு திமோத்தை மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பார்க்கிற பொழுது, தாமதிப்பேனானால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகளை நீ அறியும்படி இவைகளை எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. உண்மையில் அந்த வசனத்தில் நான் சொல்ல வந்தது, பவுல் அப்போஸ்தலன் திமோத்தேய்க்கு சொல்லுகிறார், நீ யாரிடத்திலிருந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டாய் என்று எண்ணிப்பார். உன்னுடைய தாயாரிடத்திலிருந்தும் பாட்டியிடத்திலிருந்தும். அது எத்தகைய வேத வசனம்? எதுக்கு தகுதியான அந்த வேத வசனங்கள்? உனக்கு ரட்சிப்பை கொடுத்து உன்னை விசுவாசியாக்குவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக நீ விசுவாசிப்பதற்கு ஏற்ற ரட்சிப்பை கொடுப்பதாக இருந்தது. திமோத்தேயுவே, நீ எப்படி விசுவாசியானாய்? அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களில் இருந்து நீ இயேசுவை அறிந்து கொண்டாய். அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் உனக்கு போதித்தது என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசத்தின் மூலமாக நீ ரட்சிப்பு அடையலாம் என்பதை. அப்படித்தான் நீ ரட்சிப்பு அடைந்தாய், வேறு விதங்களில் இல்லை. அதே மாதிரி தான் பவுல் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் 8-10 என்ன சொல்லுகிறார்? கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடாக மட்டுமே ரட்சிப்பு, வேறு எதனாலும் அது வராது. ஆனால் இந்த கொலோசைய போலி போதகர்கள் வந்து, இயேசு மட்டும் போதாதுப்பா, அவர் முழுமையானவர் இல்லாமப்பா, அவரோடு சேர்த்து வேற காரியங்கள் வேணும், நாங்க இயேசு வேணான்னு சொல்லியே இயேசுவை வச்சுக்க, இருந்தாலும் கூட வேறு காரியங்கள் வேணும். ஒரு நாளும் நீங்க அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்க வாழ்க்கையில இயேசு மட்டுமேன்னு சொல்ல முடியாம இருந்தா உங்க ரட்சிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அது ஒரு கலப்படமான என்னமோ விசுவாசமா இருந்தலாம். இயேசு கிறிஸ்து மட்டுமே, எந்த விதமான சடங்கோ எந்த விதமான மனுஷனும் இல்லை. கிறிஸ்து இயேசு எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு என்னுடைய பாவ கண்களை திறந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். அவரே ஜீவன் உள்ள தேவனாக தன்னுடைய ஆவியின் மூலமாக எண்டில் இருக்கிறார். இது இயேசு எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததுன்னு சொல்லுகிறவன் தான் விசுவாசி, அவன் தான் கிறிஸ்தவன். இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா? உங்க ரட்சிப்புக்காக இயேசுவை மகிமைப்படுத்துறீங்களா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விசுவாசியாக வாழ்கிற நீங்க வேறு எந்த அசத்தியத்துக்கும் வாழ்க்கையில இடம் கொடுக்காம உங்க விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்றீங்களா? இயேசுக்காக உங்க வாழ்க்கை மூலமா அவரை மகிமைப்படுத்துறீங்களான்னு கேட்டு பாருங்க. நம்ம நாட்டில் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொடுக்க ஆரம்பத்தில் வந்த மனுஷர்கள்லாம் யாரா இருந்தாங்க? நம்ம நாட்டுக்காரனா இல்லை, வெள்ளக்காரங்களாக தானே இருந்தாங்க. அப்படி வந்தவங்களை தப்பு சொல்லக்கூடாது. ரொம்ப அவங்களுக்கு ஆர்வம் இருந்தது. ரொம்ப சுகங்கள் எல்லாம் இழந்து இங்கே போய் இங்கே வந்து கஷ்டப்பட்டு நாமளும் நமக்கும் கண்ணு தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப பேர் தமிழை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கொட்டு அறக்குற தமிழில் பேசி நமக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய பாராட்டணும், அதெல்லாம் பெரிய தியாகம். ஆனால் இருந்த பொழுதும் கூட நம்ம பண்பாடு இருக்கே, அதை அவங்களுக்கு புரியல. உலகத்துலேயும் ஒரு பயங்கரமான பண்பாடு நம்ம பண்பாடு. அதை இந்து சமயத்தில் தான் அதை பிரித்து பார்க்க முடியாது. இந்து சமயம் பண்பாடு நம்ம கலாச்சாரம்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்குது. என் மகன் ஒரு முறை கேட்டான், அவன் இங்கே அந்த ஊரில் பிறந்தவனால அவன் பார்க்கறதுக்கு உங்க மாதிரி கலராக இருந்த எல்லாம் இருந்தாலும் கூட அவன் மூளை எல்லாமே நம்ம இது இல்லை அந்த ஊர். அப்பா இந்த சாதி சாதிங்கிறாங்களே இது என்னன்னு ஒரு நாள் கேட்டான். யோசிச்சு பாருங்க, எப்படி இவனுக்கு சொல்றது? ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஊரில் பிறந்திருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அது சொன்ன இல்லைப்பா, நான் ட்ரை பண்ணுறேன் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, ஆனால் அது உனக்கு புரியாது, பிறந்திருந்தா மட்டும்தான் புரியும். என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், புரியவே புரியலை. என்ன இதுக்கு க்ளோஸாக கொண்டாடலாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குற? சரிப்பா, வேதத்தில் யூதனுங்கன்னு சொல்லியிருக்கு, தெரியுதா? ஆமாம் தெரியுமே. அப்புறம் புரஜாதின்னு சொல்லியிருக்கு, இப்போ அது புரியுதா? ஆமாம், ரெண்டு சாதி யோசிக்கலாம். அந்த மாதிரின்னு வச்சுக்க, அந்த மாதிரின்னு வச்சுக்க. அப்போ இப்போ இல்லையே, நம்ம சேர்ச்சிலையும் அப்படிலாம் இருக்கிறாங்களே, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே.
அப்புறம் பணக்காரன் ஏழைன்னு சொல்லி பார்த்தேன். எங்க ஊர்ல பணக்காரன் ஏழை ஒரு தட்டில் சாப்பிடுவாங்களே, கஷ்டம். இதை விளக்குறது கஷ்டம். ஏன்னா அங்க பணக்காரன் வந்து தான் வீட்டையே சுத்தப்படுத்திக்குவான். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதுக்காக கூட சரியில்லைன்னு நினச்சிடாங்க. ஆஸ்பத்திரியில் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப வேலைகள்லாம் செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும், மற்றதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு சில பெயின் இருக்கிறனால அந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் அதுக்குன்னு சில பேரை நியமிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வந்து செஞ்சுட்டு போவாங்க. இப்போ அவங்க வந்து அந்த க்ளீனிங் வேலை செஞ்சால் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துரும். ஆனால் அந்த அவங்க வந்து ரெண்டு பேரும் இறங்குறது என்ன காரில் தெரியுமா? சீட்டெல்லாம் லெதரில் செஞ்ச பென்ஸ் காரில். என் கார் கூட பென்ஸ் இல்லை. வீட்டை போய் பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. ரெண்டு மாடி உள்ள ஏழு எட்டு பெட்ரூம் உள்ள வீடு. ஆனால் என்ன செய்கிறேன், என் வீட்டை க்ளீன் பண்ணுறான். உங்களை புரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அது மாதிரி தான் என் மகனுக்கு ஜாதி புரியாது. என் நம்ம ஊரில் அப்படி செய்ய மாட்டோம். அந்த ஊரில் உழைப்பை உழைப்பாக தான் பார்க்குறானே தவிர, அது டாக்டர் உத்தியோன்னா நம்ம அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். வீட்டை க்ளீன் பண்ணுறவனுக்கு அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அவங்க க்ளீன் பண்ணுற நேரம் நாங்கள் காஃபி ஊற்றி கொடுத்துருவோம். ஒரே இதில் தான் இருந்து எல்லாம் பேசுவோம். வித்தியாசமாக பார்க்கவே மாட்டோம், பார்க்கவே மாட்டான். உங்களுக்கு புரியதில்லை இல்லையா? ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணிட்டுருவோம்? என்னைக்கு கிளீனர் வரான் பென்ஸ் காரில் வந்து இறங்குறான், நம்ம என்ன செய்வோம்? மென்டலாக இருப்பான் போல இருக்கா, எங்கேயாவது பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும்னு தான் யோசிப்போம் பார்த்தீங்களா. அப்போ அவனுக்கு புரியாது. அப்போ இங்கே வந்தவங்க என்னங்க, நம்ம ஜாதி அந்த இது எல்லாம் புரிஞ்சிக்காம ரொம்ப ஏசுவை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு தள்ளி நின்றுவோன்ட்டு போயிட்டாங்க. இப்போ நாம் என்ன செஞ்சோம், சிவபெருமான் பிள்ளையார் சிலையெல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டு இயேசு சிலையை தூக்கி வச்சுக்கிறது. அப்போ நமக்கு இருந்த அவ்வளவு பாவ செயலும் இன்னைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனால தான் சிஎஸ்ஐ சர்ச்சில் பார்த்தா நாடானுக்கு ஒரு சர்ச்சு, கவுண்டருக்கு ஒன்று சர்ச்சு, தேவனுக்கு ஒரு சர்ச்சுன்னு வச்சுக்கிறாங்க. இவங்க என்ன தான் ஆனாலும் இவங்களால் அதை விடவே முடியலையே. முடியுதா? அப்போ என்ன ஆகியிருக்கு, இயேசு உனக்கு விடுதலையே கொடுக்கல. நீ பரலோகம் போக போறதே இல்லை. நீ என்ன செஞ்சிருக்கிற, இயேசுவையே தலைகீழா மாத்திட்ட. புரியுதா இல்லையா? அவரு மாறல, அவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற சிலையெல்லாம் தூக்கி போட்டு அவர் சிலைய வச்சாச்சு. மற்ற பழைய பஞ்சாங்கம்லாம் அந்த பாவமெல்லாம் இன்னும் தொடருது. தொடருதா இல்லையா? அப்ப அங்க இயேசு இருக்கிறாரா? இல்ல. ஜாதி பார்த்தீங்கன்னு சொன்னா நீ கிறிஸ்தவனே இல்ல, கிறிஸ்தவனே இல்ல. நான் ஏன் அதை சொல்றேன்? நான் இயேசு சொல்றதுனாலதான். இந்த யூதனுங்க சமாரியன் கிட்டேயே போகமாட்டாங்க. சமாரியனாலே போச்சு, அவன் புரிஞ்சாது. யூதனும் சமாரியனும் சேர்ந்து சாப்பிட மாட்டான். சமாரியர் மேல அதுக்கு சமாரியர் நாட்டை கடந்து தான் மேல போகணும். இவங்க அந்த சமாரியர் நாட்டு பக்கமே போகமாட்டேங்க, கடந்து தான் போவாங்க. ஏன்? அவன் கீழ் சாதி, அவங்கிட்ட போவே கூடாது. இயேசு என்ன செஞ்சாரு, அங்க போய் கிணத்தடியிலிருந்து ஒரு சமாரிய பெண், ஒழுக்கம் கட்ட பெண், அவளுக்கு சுவிசேஷம் சொல்லலையா? இயேசு இவங்களுக்கு ஏன் யூதனுங்களுக்கெல்லாம் பிடிக்கல? பிடிக்கிறவனோடையும் மற்றவங்களோடையும் சேர்ந்து இந்த மனுஷன் சாப்பிடுது, பேசுது. இவன் எப்படி தேவனிடத்தில் வந்தவனாக இருக்க முடியும்? இப்போ இவங்க கும்பிட்ட தேவன் என்ன, பாவிய பக்கம் போகவே கூடாது. பாவிக்கிட்ட ஆண்டவர் போகக்கூடாதுன்னா பாவிக்கு என்னையா விமோசனம்? உலகத்தில் இருக்க எல்லாருமே பாவி தானே. புரியுதா? எங்க சாதி பார்க்குறோமோ, எங்க மனுஷனை மனுஷனா பார்க்காம வித்தியாசம் பார்க்குறோமோ, அங்க இயேசு இருக்கவே முடியாது. நம்ம நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இங்க எல்லாம் பாருங்க, ஆனா இங்க கண்ணை மூடுவீங்கல்ல, இங்க கண்ணை மூடுகிற நேரம், கண்ணை நீங்க திறக்கிற நேரம் அது நரகமா தான் இருக்க போகுது, பல்லவமா இருக்க. ஏன்னா ஜாதி பார்க்கறது இல்லை, விசுவாசியா இருக்கிறதுனால. என் மக கட்ட போறது இந்தியனா கூட இருக்காது, நம்ம ஜாதியாக கூட இருக்காது. விசுவாசியை மட்டும்தான் கட்டணும். இயேசுன்னு வந்துட்டா அவர் மனுஷனை மனுஷனாக பார்க்குறாரு, ஆணை ஆணாவும் பெண்ணை பெண்ணாகவும் பார்க்குறாரு. அதுதாங்க இயேசு செய்கிற பெரிய காரியம். ரட்சிப்பு இயேசுவிலிருந்து வருகிறது. முழுமையான தேவனாக இருந்த அந்த பரிசுத்த இயேசுவிடத்திலிருந்து ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு வருகிற பொழுது மற்றதெல்லாம் ஓடி போயிடணும், பழசெல்லாம் ஓடி போயிடணும். அவன் புதிய மனிதனாகிறான், புதிய சிருஷ்டி ஆகிறான். அப்படி ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வந்திருக்கிற இந்த கொலோசையர்கள் அந்த சுவிசேஷத்தோட வேற எதையும் சேர்க்கலாமா? சேர்க்கவே கூடாது, சேர்க்கவே கூடாது. இப்போ இங்கே கூட மதுரையில் இப்போ நீங்கள் கூடி வருகிறப்போ எல்லா ஜாதிக்காரர்களும் கிறிஸ்துவான ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட எல்லாரும் சமமாக உட்காந்து அங்கே ஆண்டவர் என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும், ஆண்டவருக்காக பணி செய்யணும். அங்கே தான் கிறிஸ்துவை பார்க்குறோம், அங்கே மட்டும்தான் பரிசுத்தாவி வருவார். ரொம்ப பேர் சொல்லுவாங்க இந்த நாட்டில் எல்லாம் புறஜாதி அவங்ககிட்டலாம் போனால் எனக்கு இன்னும் ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு தெரியாது, இன்னும் இந்துவாக தான் இருக்கிறான். என் தம்பி ஒய்ஃபு கூட கேட்கும், என்ன மாமா நீங்கள் பாட்டுக்கு பெருசாக ஏசு ஏசுங்கிறீங்க, இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊரில், ஏசு ஏசுங்கிறீங்க அவன்லாம் ஜாதி சேர்த்து வச்சுருக்கிறானே, ஏசு ஏசுன்னு பெருசாக சொல்கிறீங்க, எங்களை பார்த்தா பாஸ்டர்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய அநியாயம். அப்போ அங்கே காதுக்கு போகுதா இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பெருசாக எங்கள்கிட்ட இயேசுவை கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கையிலேயே பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது எவ்வளவு மோசமாக இருக்குது. ஆனால் இயேசு உண்மையிலேயே அவர் வந்தார்னு சொன்னால் எல்லா அநியாயமும் அட்டூழியங்களும் ஓடி போயிருங்க. இப்போ நம்ம பூரணமானவர்களாக மாறிட முடியாது, பல்லவம் போனால் தான் பூரணமாக இருப்போம், அங்கே மட்டும்தான் அழுகை இருக்காது, துன்பங்கள் இருக்காது, கஷ்டம் இருக்காது. என்றைக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தோடு ஆராதனை செய்து கொண்டு இருக்க போகிற இடம். ஆனால் இங்கே பிரச்சனை இருக்கும், இருந்த பொழுதும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனுஷர்கள் இயேசுவை பார்க்கக்கூடியதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மற்ற ஒரு எந்த பார்த்து சொல்லணும், இது என்ன அப்படி வாழ்கிறாரு, என்ன துன்பம் கொடுத்தாலும் அவன் திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே, அவனை கோபப்படுத்தணும்னு வீட்டுக்கு முன்னுக்கு குப்பையை கொட்டி வைக்கிறேன், இருந்தாலும் அவன் பாட்டுக்கு பேசாமல் அள்ளி போட்டுட்டு போயிடுறான். நான் என்னமோ சில நேரம் திட்டி பார்க்குறேன், அவன் நல்லதை தான் பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான் இல்லை, இப்படின்னு பார்த்துட்டு அவன் என்ன யோசிப்பான், அவனுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு வராதா? வரும், என்னால் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிக்க மாட்டான். எவனை கிறிஸ்தவனை பார்த்து அப்படி இருக்கிறாங்க? ஏன் கிறிஸ்தவம் இங்க ஒழுங்கா இல்ல? இயேசு பேரை வச்சிருக்கிறோம், இயேசுக்கு அல்லேலூயா பாடுறது, ஆனா அதே வாயில தான் எல்லா அசிங்கமும் வருது. இயேசுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது இல்ல, கிறிஸ்து இயேசு வந்தா வாழ்க்கை மாறுங்க. நல்லா நினைச்சுங்க, அவர் பெரியவர், அவர் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நீங்க கேட்டு பார்க்கணும், இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன்னா, என் சிந்தனைகள் இயேசுடைய சிந்தனைகளாக இருக்கிறதா, என்ன பார்த்து இன்னொருத்தன் இவர் வித்தியாசமா வாழ்ற, யார் இவரை மாத்தினாரோ அவர் எனக்கு வேணும்னு கேட்கிற ஒரு பாரம் அவனுக்கு ஏற்படும் விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சுவிசேஷம் தாங்க மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்கும், அந்த சுவிசேஷத்தோட எதையுமே சேர்க்கக்கூடாது. கொலோசையாவில் வந்த அந்த போலி போதனர்கள் சுவிசேஷத்தை என்ன செய்ய பார்த்தான், மாற்ற பார்த்தான். நம்ம ஊரில் அந்த சுவிசேஷத்தை மாற்றி நம்மளுடைய பழைய பாவம் எல்லா விதமான சாதி எல்லாத்தையும் தொடர்ந்து கொண்டு போகிறதுக்காக நம்ம கிறிஸ்தவத்தையே மாற்றி வச்சுருக்கிறோமா இல்லையா? பாவம் அந்த வெள்ளக்காரங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியல. கர்த்தர் இந்த ஊருக்கு விடுதலையை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த மெய்யான கிறிஸ்தவம் பிரசங்கிக்கப்பட்டு நாமெல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிற பொழுது தான் இங்கே இருக்கிற இந்துவுக்கோ அது இல்லாத வேறு மதத்தில் இருக்கிறவங்களுக்கோ வாழ்க்கை கிடைக்க முடியும். ஸோ முதலாவது இவங்க சுவிசேஷத்தை மாற்ற பார்த்தாங்க, ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, ரட்சிப்புக்கு தேவையான அந்த சுவிசேஷத்தையே மாற்ற பார்த்தது மட்டுமல்ல, பரிசுத்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிறதையும் தலைகீழா மாத்த பார்த்தாங்க. எப்படின்னு கேட்பீங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, அந்த கிறிஸ்து மூலமாக அவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிற பொழுதுதான் பரிசுத்தம் ஏற்படும், புரியுதுங்களா? பரிசுத்தம் ஏற்படும், அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வாழும். மனுஷ சிந்தனை மனுஷ செயல்கள் வந்துடக்கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்க, அதுபட்டா இப்போ நீ பரிசுத்தமாக வாழணும்னா சில சடங்குகளை செஞ்சாகணும், பழைய ஏற்பாட்டு சடங்கு இதெல்லாம் செஞ்சாகணும். இன்னொன்று புதுசாக சொன்னால் தேவதைகளையும் தேவ தூதர்களுக்கும் பலி கொடுக்குறதும் ஆராதனை செய்யறதும் வேதத்தில் எங்கே இருக்குது? அது உருவாக்க பார்த்தாங்க. இந்த போலி போதனையை கொண்டாந்தாங்க. இன்னைக்கு வந்து சில நேரம் சில இடங்கள்ல இருக்குது, நானே கேள்விப்பட்டேன். சவுத்துல தான் ஒரு இடத்துல ஒரு சேஜ் கட்டி இருக்குது, ஆனா நம்ம இந்து கோயில்ல பாப்போமே ஸ்ரீரங்கத்துல அந்த மாதிரி கோபுரம் வச்சு. ஏ, நம்ம நாட்டுக்கு ஏத்த கிறிஸ்தவம் தப்பு தப்பு. அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். ஏன்? அது போலித்தனம், புற மத இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்கவே கூடாது, அது தொடர்பே இல்லை, இருக்கவே கூடாது, இருக்கவே முடியாது. அப்படி எதுவும் பண்ணினா இயேசு அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். அவனுக்கு இயேசுல விடுதலை இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் நம்ம பாருங்க, இங்கே வேதம் சொல்லுது, ரெண்டாவது கொலோசேயர்ல ரெண்டாவது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை நம்ம வாசிச்சு பார்ப்போம். என்ன சொல்றாரு? ஏழாவது வசனத்தில், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலேயே அதில் பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரியாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. மனுஷனுடைய பாரம்பரியமும் உலக வழிபாடுகளும் இதெல்லாம் இயேசுவோட தொடர்புடையதல்ல. அதை விட்டு ஓடி போங்க, போக கூடாதுங்கிறாரு. இயேசு இருக்கிற பொழுது பழசு ஓடி போகணும். எப்படி இயேசுவால மட்டும் கிருபையின் மூலமாக விசுவாசத்தினுடன் ரட்சிப்பு வந்ததோ, அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கைய வாழ்றதுக்கு வேதம் மட்டும்தான் வேணும். பத்து கட்டளைகள் சொல்றபடி நம்ம எல்லா காரியங்களையும் சிந்தித்து வாழ்ந்தா நமக்கு ரட்சிப்பு, ரட்சிப்புக்குரிய வாழ்க்கைய வாழ முடியும். ஆமா, அதை விட்டுட்டு வேற எதையும் செய்ய போனோம்னு சொன்னா அங்க இயேசு இல்லைன்னு தான் அர்த்தம். இயேசு இல்லைன்னு தான் அர்த்தம். பரிசுத்த வாழ்க்கை அதனால எல்லாம் வராது. கலாத்தியர்ல கூட சொல்றாரு, அங்க பாட்டு யூதன்க கூட செய்வாங்க. என்ன அதே யூதன்க கலாத்தியர்களுக்கு போய் சொன்னாங்க, நீ சாப்பிடுறதுக்கு முந்தி கையை கழுவணும், கையை கழுவுறதுக்கு முந்தி இப்படி ஒரு வித்தியாசமா நாலு ஜெபம் செய்யணும், சாப்பிட்ட பிறகு இது செய்யணும் அது செய்யணும்லாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், கலாத்தியர்கள் சொல்கிறப்படி அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, கையை கழுவணும் அழுக்கு போகிறதுக்காக. ஆனால் அதில் வந்து நீ விசேஷமாக ஜெபம் பண்ணி எதுவும் செய்ய முடியாது. ஏன்? உன்னை வயிற்றுக்கு போகிற அந்த சாப்பாடெல்லாம் உன்னை பரிசுத்தமாக போகிறது இல்லை. அது மனுஷனுடைய சிந்தனைகள், மனுஷனுடைய நடவடிக்கைகள் அங்கே வரக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றது எப்படின்னு வேதம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கணும். என்னுடைய வார்த்தையை கேட்டு நட, பத்து கட்டளைகளை வாழ்க்கையில கடைபிடிக்கும், இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி பொய்யான ஒரு வாழ்க்கை வாழாமல் உண்மையான நீதியான வாழ்க்கையை வாழ பார்க்கணும். வாய பயன்படுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும், நல்லதையே பேசணும். அசிங்கங்கள் வாயில வந்துடக்கூடாது, அசிங்கமான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இயேசு இந்த காரியத்தை செய்தா இயேசு இதை எப்படி செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார்னு சிந்திச்சு செய்யணும். அதான் பரிசுத்த வாழ்க்கை, அதான் பரிசுத்த வாழ்க்கை. அந்த பரிசுத்த வாழ்க்கையில வேற எதையும் கொண்டாந்துட கூடாது. பாத்தீங்களா, அது வந்து நம்ம மனுஷனுக்கு நம்ம கட்டுப்படுத்துறாயிரு. வேற காரியங்களை செய்தோமானால் கவனமா பார்த்துக்கணும், சிந்தித்து வாழணும். வேதம் சொல்றபடி பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே நம்ம பரிசுத்தமாக நடக்க வேண்டியவர்களாக, சிந்திக்க வேண்டியவர்களாக, வாழ வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம நாட்டில் ஓய்வு நாள் யாருமே பரிசுத்தமாக வச்சிருக்கிறது இல்லை. ஆனால் அது இங்கே சொல்லி கொடுக்கப்படல. ஏன்னா காலையில் ஒரு மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், அதுதானே நமக்கு ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற துணியெல்லாம் அன்னைக்கு தான் துவைக்கிறது, எல்லாம் செய்கிறது, கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து அத்தனையும் செய்கிறது. வேதம் என்ன சொல்லுது? பத்து கட்டளையில் ஒன்று, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக வைத்தது. ஆண்டவரே ஆறு நாளில் உலகத்தை படைச்சிட்டு ஏழாவது நாளில் நான் பரிசுத்தமாக இருந்து நமக்கு உதாரணமாக காட்டுறாரு. ஏழாவது நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அன்னைக்கு வாரத்தில் கடைசி நாள், இயேசு உயிர்த்தெழுதலின் மூலமாக அது வாரத்தின் முதல் நாளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் அன்னைக்கு என்ன செய்தார்? ஜெப ஆலயங்களுக்கு போய் ஆராதனை செய்தாரா இல்லையா? என்னை பார்த்து கற்றுக்கோள். அந்த நாளில் நீ சபை ஆராதனையிலும் உன்னுடைய தனிப்பட்ட ஆராதனையை வீட்டில் நடத்துவதன் மூலமும் உன்னுடைய குடும்பத்தோடும் ஆவிக்குரிய காரியங்களில் தான் அந்த நாளை பயன்படுத்தணும். அது தவிர வேணும்னா மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், அதுக்கு பயன்படுத்தலாம். அதை விட்டு உலக காரியங்களில் அந்த நாளை வீணாக்க கூடாதுன்னு வேதம் எவ்வளவோ சொன்னாலும் கூட நம்ம அதை கேட்காம அந்த நாளில் தான் எல்லா அநியாயங்களையும் செய்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் அந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை மீறாமல் வாழ்றது தான் பரிசுத்த வாழ்க்கைக்கு பேர். அவர் வார்த்தை சொல்லுகிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்த வாழ்க்கை. வெள்ளையான உடுப்பு போட்டுக்கிட்டால் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது. நம்ம இருதயம் வெள்ளையாக இருந்தால் நம்ம பேச்சு சிந்தனை செயல் எல்லாம் வெள்ளையாக தானே இருக்கும். அதான் பரிசுத்தம். நாடகம் ஆடுறது இல்லைங்க பரிசுத்த வாழ்க்கை. அப்போ இந்த கொலோசியரில் இருந்த போலி போதகர்கள் என்ன, போலி போதனையாளர்கள் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த வாழ்க்கையையும் கூட பொய்ய சொல்லி மாற்ற பார்த்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் சிந்தியுங்க, சிந்தியுங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ மூணாவது இவருடைய விட்ட பெரிய தவறு, இவள் சுவிசேஷத்துக்கு எதிராக செய்தது என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவருடைய தன்மையையே குறைவுபடுத்தினது. என்னன்னு செஞ்சாங்க அதை? அவங்க என்னன்னு செஞ்சாங்க? ரெண்டாவது அதிகாரம், கொலோசியர் ரெண்டாவது அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறேன். கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகள் படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுவது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இதன் மூலமாக இதுவரை என்ன சொல்லிக்கிட்டு வர்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு சமமா தேவ தூதர்களை ஆராதனை செய்ய ஆரம்பித்து அதுக்கு தூபம் காட்டுறதும் பலி கொடுக்கறதும் என்னென்னமோலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி செய்ததுனால கிறிஸ்து கிறிஸ்துவாக அவர்கள் மத்தியில் இல்லை. கிறிஸ்து உங்களுக்கு பெரியவரா? எந்த அளவுக்கு பெரியவர்னு கேட்டு பார்க்கணும். நம்ம கேட்டு பார்க்கணும். சில நம்ம யோசிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் கிறிஸ்தவனாக இருக்கிற பொழுது இந்த நாட்டில் பிரச்சனை வந்துதான் தீரும், வந்துதான் தீரும், வராமல் இருக்கார். என்னைக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறாயோ அன்னைக்கே இருந்த இடத்துலயே பிரச்சனை வந்துடும். அப்பா அம்மா இந்து வாருன்னா என்ன செய்வாங்க? கிறிஸ்துவ ஆராதனை செய்யவங்களை விடுவாங்களா? விடமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு கண்கள் தெரியாது. பாவத்தில் இருக்கிற கண்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. சோதனை வருதா இல்லையா? சோதனை வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிற பொழுது துன்புறுத்தப்படுவாய். உன்னுடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு என் பின்னாலே வான்னு சொல்லுகிறார். அதே இயேசு சொல்லி இருக்கிறார் சுவிசேஷ நூல்களில், உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னுடைய சகோதரியும் கூட உனக்கு எதிராக போவார்கள். இயேசு சொன்ன வார்த்தைகள். ஏன் இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது அது நடக்காம இருக்கார்? இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே அவரை விசுவாசித்தது இல்லையே. யாக்கோபு கூட அருமையான ஒரு நூலை எழுதி பின்னால பெரிய ஜெருசலேமில் இருந்த ஆலயத்தினுடைய போதகனாக இருந்த யாக்கோபு அவர் இறந்து உயிர்த்தெழுத பிறகுதான் இயேசுவை விசுவாசித்தான். 500 பேருக்கு அவர் காட்சி கொடுத்தாரு தான் உயிர்த்தெழுந்த பிறகு. அதுல ஒருதான் யாக்கோபு, அதுக்கு பிறகுதான் யாக்கோபு விசுவாசித்தான். அப்ப இயேசு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் வாழ்ந்த பொழுதும் கூட அந்த குடும்பத்தில் பலர் அவர் விசுவாசிக்காம இருந்தாங்க. இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தையில் மட்டுமே கேட்டு வாழ வேண்டும் என்கிற பொழுது இந்த உலகம் நம்ம பகைக்கும், இந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இதுக்காக அப்பா அம்மாவெல்லாம் திட்டிடணும், சண்டை போடணும்னா வேதம் சொல்லுது இல்லை, அவங்க அப்படிதான் இருக்கணும். ஆனால் இருந்த பொழுதும் அவங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை காட்டணும். ஆனால் நம்ம இயேசுவுடைய வார்த்தைகள் பற்றி தான் வாழணும். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ்லையோ எந்த மொழிகளிலேயோ வேதம் இருக்கிறது எப்படி தெரியுமா? 16ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பேர் விதவைகளாக்கப்பட்டு குழந்தைகளும் கணவன்மாரும் மனைவிமாரும் பழி கொடுக்கப்பட்டு அந்த இரத்த பழியின் மூலமாக இன்னைக்கு வேதம் நமக்கு எழுத்துல இருக்க வேண்டி வந்தது. வேதத்தை அன்னைக்கு மொழிபெயர்த்து உலக மொழிகளில் எழுத ஆரம்பித்தவங்களுக்கு ரோமன் கத்தோலிக்க மதம் கொலை தண்டனை விதித்தது. உயிரோடு எரிச்சிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லாமல் அவங்களால் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? இயேசுடைய நேசம் அவர்கள் உயிரையும் கொடுக்க அவர்களை தைரியம் ஊட்டியது. பார்த்தீங்களா, இயேசு உண்மையிலேயே ஒருத்தனில் இருக்கிறான்னு சொன்னால் இயேசு வார்த்தையை மட்டும்தாங்க கேட்பான். நீ என்னை சுட்டு எரிச்சாலும் சரி, ஆக மொத்தம் மனுஷன் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? சுடுவான், கொல்லுவான், செஞ்சுட்டு போ. நான் எங்கே போகிறேன்? பரலோகத்தில் இயேசு கூட கண்ணை திறக்க போகிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஏன் பயப்படலை? எத்தனை தடவை சிறையில் தூக்கி போட்டாங்க, தூக்கி போட்டாங்களா இல்லையா, துன்புறுத்தினாங்களா இல்லையா, கழுத்தில் செயின், கையில் செயின், காலில் செயின், நகர முடியல. அவர் என்ன செஞ்சார்? சந்தோஷமாக பாட ஆரம்பித்தார். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதில் என்ன செஞ்சா, சிற அதிகாரி கிறிஸ்துவன் விசுவாசிக்கல? ஏன் இப்படி ஒருத்தனையும் நான் பார்த்ததுலேயே இல்லை. எத்தனை வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு இந்த சிறையில் அதிகாரியாக இருந்திருக்கிறேன், எவ்வளோ அழுதுருக்குறாங்க, குயோமியோன்னு சத்தம் போட்டிருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்களே, இவனால் எப்படி இதுக்குள்ளே இந்த அதல பாதாளத்தில் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு தான் அவன் என்ன செஞ்சான், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, யாருப்பா, யாரால உனக்கு இப்படி வந்ததுன்னு பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அவனுக்கு இயேசுவை சொல்லிட்டான். பவுல ஜெயிலில் போட்ட பொழுது சிறை அதிகாரிகள் இயேசுகிட்ட வந்தாங்க, ரோம போர் வீரர்கள் இயேசுகிட்ட வந்தாங்க, ரோம மாளிகைகளெல்லாம் சீசர் இருந்த இடத்துலலாம் கிறிஸ்தவர்கள் உதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் அப்போ என்ன அவங்களால் என்ன செஞ்சாங்க, இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் போல இருக்கு. இவங்களை கொன்னா கிறிஸ்தவம் கூட போகுது, இவங்களை துன்புறுத்துனா கிறிஸ்தவம் கூட போகுது, ஒன்றுமே செய்ய முடியல. ஏ நீ யாக மொத்தம் உனக்கு உயிரை தானே எடுக்க முடியும், எடுத்துட்டு போ. ஆனால் நான் இயேசுக்கு தான் மூச்சு விடுவேன். முடியுமா உங்களால்? முடியுமா உங்களால? மனுஷ பயம் வந்துருது இல்லையா, அது இயேசு கிட்ட இருந்தது இல்லை. ஒரு மனுஷனை இயேசுக்கு உரியவனான்னு காட்டுறது எது? அந்த அவனுக்கு உண்மையான அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான். போலி போதனைகளுக்கு இடம் கூடாதே, போலியாக வாழாதே. பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு சொல்றார், இன்னைக்கு மூணு விதமான தன்மை. ஏன் அந்த போலி போதனையை அந்த விதமாக எதிர்க்கணும்னு இயேசுவினுடைய உயர்வை பற்றி பவுல் சொல்ல ஆரம்பிச்சார்னு பாருங்க. ஏன் இயேசுவினுடைய உயர்வை பற்றி அவர் சொல்றாரு? ஏன்னா இயேசு எவ்வளோ உயர்ந்தவன்னு தெரிஞ்சா தான்ப்பா உனக்கு உலகம் எவ்வளோ போலியானதுன்னு உனக்கு தெரியும். இந்த சுவிசேஷம் எவ்வளவு பெருசு, ஏன் இயேசு அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுனால இதை கூட உனக்கு பெருசா என்ன கிடைச்சிட போகுது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்டு பார்க்கணும், நான் எங்கே இருக்கிறேன் இந்த கால நேரத்தில், யாரை கும்பிட்டு இருக்கிறேன்? இயேசு என்னுடைய தேவனாக இருக்கிறாரா? அது இல்லாமல் இருந்தவன் சொன்னால் நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மண்ணுக்காக வாழ்கிறது, இந்த உலகம் ஆசைக்காக வாழ்கிறது. அவங்க பேர் இந்த உலகத்தில் இந்த பொண்ணையும் பொலையும் அதையே சேர்க்கறதில் அதையே குறியாக இருந்து அதே வாழ்க்கையாக இருப்பான். என்ன செய்யறான்? செத்த பிறகு 5.5 அடியும் 6 அடியும் அதுக்கேற்ற மாதிரி அதே செயலை தானே பெட்டி செய்கிறாங்க. சரி, ஏன் சரி போகிறதே போகிறானே, இவனுக்கு கொஞ்சம் பெரிய பெட்டியாக செஞ்சு புதைக்கலான்னு எவனுக்காக யோசனை வருதா இல்லையே? ஏன்னா நீ மயானத்துக்கு போனாலும் பெரிய பெட்டியாக இருந்தால் வீட்டுக்கு அனுப்பிடுவான், அவன் சைஸுக்கு செஞ்சு கொண்டான்னு. அப்போ அவன் யார்? கோடீஸ்வரனையும் கோடீஸ்வரன். ஆனால் அவன் போகிற நேரம் அவன் சைஸுக்கு மேலே அவன் பெட்டி கூட செய்யலாம இருக்குது. அவன் சைஸுக்கு உள்ள நிலத்தை தான் கொடுக்குறானுங்க. அதையும் கூட என்ன செய்கிறானுங்க, அவன் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அப்புறம் தோண்டி எங்கேயா போட்டுட்டு அதுலேயே வேத ஒருத்தனையும் போச்சிடுறானுங்களா இல்லையா? நம்ம உள்ளவங்களாம் எரிச்சி இல்லாமக்கிடுறாங்க. படிக்க வேணாம் அதுலேருந்து. நீ எவ்வளவு தான் உழைச்சி எவ்வளவு தான் அதில் ஆசைப்பட்டு எவ்வளவு தான் சம்பாதிச்சு வச்சாலும் உன்னால் அதை அனுபவிக்க முடியலையே. முடியுதா? முடியாது. உனக்கு பிறகு அது என்ன ஆகுதுன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உனக்கு வாய்ப்பு இல்லையே. நீ போகிற இடம் என்ன போகுது? மண்ணா போகுது. ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன், இங்க இருக்கிற பொழுது நம்ம சம்பாதிக்கிற பணத்தையும் இயேசுவுக்காக சம்பாதிப்போம், நீதியான வழியில சம்பாதிப்போம், நீதியா செலவழிப்போம், இயேசுக்குள்ளாக வாழ்ந்து இயேசுக்குள்ளாக மறித்து இயேசு பாதத்துல போய் சேருவோம். அதனாலதான் கிறிஸ்தவனுக்கு சாகிற பொழுது அது ஒரு துன்பமுமே இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, அது கிறிஸ்து இல்லாதவனுக்கு சாவு மரணமே ரொம்ப பாடுபடுத்திடுமா. அதனால்தான் கிறிஸ்து இல்லாதவனுக்கு மரண பயம் கூட இருக்குது. ஆண்டவர் வாழ்க்கை இல்லாத பொழுது நான் பயந்தது சாவுக்கு தான். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்த பிறகு முதல்ல எழுதின சுவிசேஷம் இது வந்து மரணத்தை பத்தி. ஏன்னா அந்த பயத்தை போக்கிட்டாரு, இப்ப எனக்கு மரண பயம் இல்லை. அது ஒண்ணு மேஜிக் இல்ல, இயேசு இங்க இருக்கிறதுனால சாவை பத்தி பயம் இல்ல. ஏன் இங்க மூடின உடனே ஒரு வழியும் இல்லாம செத்து போயிட்டு அங்க கண்ண திறந்துடுறேனே அந்த நிமிஷமே. ஆனா ஒருத்தன் சொல்லி பாருங்க, அவிசுவாசிக்கு அவனுக்கு தெரியாது, புரியாது, அவன் பயப்படுவான், பயம் பயம் பயம். அதுக்காகத்தான் எல்லா சாமியும் கும்பிடுவான், இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டுவான். நால நீடிச்சுக்க முடியும்னா நல்லா செஞ்சு பார்ப்பான். ஏன் ஜோசியங்கிட்ட போயிட்டு இருக்கிறான், நீ எவ்வளவு நாளைக்கு வாழ்வேன்னு கேட்பான். கிறிஸ்துவனுக்கு அந்த துன்பமே இல்லை, அந்த தொல்லையே இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லைன்னு சொன்னா இலவசமா நீங்க பணமே கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லாதபடி எனக்கு வாழ்க்கைய ஜீவனை கொடுக்கும் ஆண்டவரே, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கும். ஏன் நீங்க தான் எனக்கு தேவன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இயேசு அந்த நிமிஷமே உங்க வாழ்க்கையை மாத்துறாரு, உங்க இருதயத்துக்குள்ள வந்துடுறாரு. வேதம் சொல்லுது, நம்பணும். இயேசுவை நம்புறவனுக்கு கேடே இல்லை, கேடே இல்லை. அந்த தேவன் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பார். ஆனால் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் யோசிச்சுப்பாங்க, யாருக்காக வாழ்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை இயேசுக்காக இருக்கிறதா. நான் வேலை செய்கிற இடம், வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை, இது எல்லாத்துலேயும் இயேசு இருக்கிறாரா, திருமண வாழ்க்கை இயேசு இருக்கிறாரா, எல்லாத்துலேயும் இயேசுவனுடைய வார்த்தையை மீறாமல் வாழ்கிறீங்களான்னு யோசிச்சுப்பாங்க. இயேசுடைய வார்த்தையை மீறி வாழ்றதுக்கு அவருக்கு எதிரியாகிறது, அதில் பரிசுத்தம் வராது. இயேசுக்காக வாழ்கிற பொழுது அது பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கும். இயேசு கொடுக்குற சகல ஆத்மீக ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்படுவீர்கள். என் பேச்சை கேட்கிறவனுக்கு அத்தனை ஆத்மீக ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவேன், நான் அவனோடு இருக்கிறேன், அவனை பாதுகாப்பேன், நித்திய ஜீவனை அவன் அனுபவிப்பான், அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பான். இயேசு சொல்லுகிறாரு, இயேசு பேச்சை கேட்கிறவங்களுக்கு, இயேசு பேச்சின்படி வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான். இயேசுவுக்கு ஆக வாழுங்க, அவரை அவமதிக்காதீங்க உங்க வாழ்க்கை மூலமா. இந்த இந்து பாரம்பரியத்தில் உள்ள மக்களுக்கு மத்தியில் வாழ்கிற பொழுது நம்ம வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்து இயேசுக்காக ஒளி வீசணும். ஏன்னா அவங்கெல்லாம் அழிய போற அழிவன் ஆகி போக போறாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கை ஒளி வீசினா தாங்களே அதை பார்த்து அவன் இயேசுக்கிட்ட வருவான். நம்ம 5-10 பேர் இருந்தாலும் கிதியோனுடைய போர் வீரர்கள் மாதிரி இருந்தோம்னு சொன்னா இந்தியாவே கூட இயேசுக்கிட்ட வரலாம். ஆனா இந்தியாவுக்குள்ள இயேசுக்காக வாழ்றவன் தொகை கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கா இல்லையா. நம்ம எப்படி வாழ்றோம்னு சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நிமிஷம் இங்கு வாழ்ற பொழுதும் இயேசு பேரை சொல்லி அவருடைய வார்த்தையின்படியாக அவருக்கு மகிமை கொடுக்கும்படியாக மனுஷ பயமே இல்லாம வாழ்கிற பொழுது இயேசு ஒளி அங்க வீசுகிறது உங்க வாழ்க்கையில. இயேசு நம்ம எல்லாருக்குமே அப்படி வாழும்படியாக உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, கொலோசியாவிலே அவ்வளவு அருமையாக சபை நிறுவப்பட்ட பொழுதும் கூட, அந்த போலி போதனைகள் அங்கே நுழைந்த பொழுது நீருமுடைய தாசர்களை அனுப்பி அந்த போலி போதனைகள் எவ்வளவு மோசமானது என்று அவர்கள் தெரியும்படியாக செய்து சுவிசேஷத்தை அவர்கள் தைரியத்தோடு பிரசங்கித்து விசுவாசித்து வாழ வேண்டும் என்றெல்லாம் இந்த செய்திகளை அனுப்பினீர். அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று எங்களுக்கும் தெரிவித்திருக்கிறேன். உண்மையுள்ளவர்களாக இயேசுவுக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். போலித்தனத்தோடு வாழ்ந்து மனுஷ பயத்தினாலே இயேசுவுக்கு அவமானம் வந்துவிடும்படியாக வாழாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவை அறியாதவர்கள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீர் ஒளியேற்றி வையும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் தொடர்ந்து நீ எங்களுடைய ஐக்கியங்களை பலப்படுத்தி, எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி, எங்களை உம்முடைய ஆவியினாலே ஆசீர்வதித்து வழிகாட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம். ஆமேன்.